பண்டார சாத்திர சிந்தனையிலே அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த தசகாரியங்கள் என்ற நூலிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அம்பலவான தேசிகர் தசகாரியத்திலே தசகாரியம் என்ற அந்த 10 படிநிலைகளில் பாசஞானமாய் இருக்கின்ற உயிரினத அறிவு பசுஞானம் என்ற நிலைக்கு உயர்ந்து பின் அதனையும் கடந்து சிவஞானம் என்ற முடிவான நிலையினை எழுதுகின்றது. ஆகவே தசகாரியங்களிலே பாசஞானம், பசுஞானம், சிவஞானம் என்ற 3 நிலைகளும் வருகின்றன. ஆகையால் தசகாரியங்கள் 10 உணர்வதற்கு இந்த 3 ஞானங்களை பற்றிய பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் என்ற இந்த 3 ஞானங்களை பற்றிய தெளிவு முதற்கண் இருக்க வேண்டும். ஆகையினாலே தசகாரியங்களை ஆசிரியர் வகுத்துச் சொல்வதற்கு முன்பாக இந்த பாசஞான, பசுஞான, பதிஞானங்களை பற்றி விளக்குகின்றார். பதிஞானம் என்றாலும் சிவஞானம் என்றாலும் ஒன்றுதான். பாசஞானம், பசுஞானம், சிவஞானம் ஆகிய 3 ஆசிரியர் விளக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் முந்தைய சிந்தனைகளிலே பார்த்திருந்தோம். அந்த சிவஞானம் பெறுவதற்கு உரிய நிலையிலே ஆன்மா விளங்கும் பொழுது அந்த ஆன்மாவிற்கு சத்தினிபாதம் என்ற நிலை ஏற்படும். அதாவது உலகத்திலே எத்தனையோ ஆன்மாக்கள் இருந்தாலும் சிவஞானம் பெறுவதற்கு உரிய நிலையினை குறிப்பிட்ட ஒரு ஆன்மா மட்டும் எவ்வாறு அடைகின்றது என்றால், அந்த ஆன்மாவிற்கு மலச்சக்தியானது நன்கு வலிமை குன்றி இருக்கின்றது. எதனால் அந்த ஆன்மாவுக்கு மட்டும் மலச்சக்தி நன்கு பெற்றிருக்கின்றது என்று சொன்னால், அந்த ஆன்மா சிவ வழிபாடுகளாகிய சரியை, கிரியை, யோகம் ஆகிய 3 அவற்றுக்கு உரிய தீக்கையை பெற்று சிறந்த முறையிலே நியமமாக நின்று இந்த சரியை, கிரியை, யோகங்களை பல பிறவிகளிலே அனுஷ்டித்து வந்ததனாலே, அதன் பயனாலே அந்த ஆன்மாவிற்கு மலச்சக்தி நன்கு குன்றி அதன் பயனாக அந்த ஆன்மாவின் அறிவிடத்திலே திருவருட்சார்பு மிகுதியாக விளங்கும். இவ்வாறு மல வலிமை நன்கு குன்றி திருவருட்சார்பு மிகுதியாக விளங்குகின்ற அந்த நிலைதான் சத்தினிபாதம் என்று கூறப்படும். அந்த சத்தினிபாதம் பெற்ற ஆன்மாதான் குருவின் உபதேசத்திற்கு உரியது. அந்த ஆன்மாவுக்குத்தான் சிவபெருமான் ஞான குருவாக எழுந்தருளி வந்து ஞானோபதேசம் வழங்குவார். அந்த ஆன்மாதான் பாசஞானத்தையும் பசுஞானத்தையும் கடந்து முடிவான சிவஞானத்தை பெற்று வீடு பேறிய இது. ஆகவே 3 ஞானங்களையும் விளக்கிய ஆசிரியர் முடிவான ஞானமாகிய சிவஞானத்தை பெறுவதற்கு இன்றியமையாது வேண்டப்படுகின்ற சத்திரிவாத நிலையினை 2 பாடல்களிலே அருமையாக விளக்கி கூறினார். 3 பாடல்களிலே கூறினார். சத்திரிவாதம் ஒற்ற ஆன்மாதான் குருவர்களுக்கு பாத்திரமானது. அந்த அன்னாதான் பாசஞான பசுஞானங்களை கடந்து சிவஞானத்தை பெற முடியும். ஆகையினாலே தசகாரியம் அந்த 10 காரியங்களிலே பாசஞானமும் பசுஞானமும் கடந்து சிவஞானம் எய்தப்பெறுதல் விளக்கப்படுவதனாலே அந்த பாசஞான பசுஞானங்கள் என்பவை எவை, அவற்றை கடப்பதற்குரிய ஆன்மாவின் நிலை என்ன, அந்த சத்திரிவாத நிலை என்ன போன்ற தொடக்கத்தில் சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொல்லி அதன்பின் தசகாரியத்தை வகுத்துக் கூறுகின்றான். இத்தகைய ஒரு சிறப்பான விளக்கங்களை நம்முடைய அம்பலவான தேசிகர் தசகாரியத்தில் மட்டுமே பார்க்க முடியும். வேறு எத்தனை சாத்திரங்கள் படித்தாலும் பாசஞானம் என்றால் இன்னது, பசுஞானம் என்றால் இன்னது, சிவஞானம் என்பது இன்னது, சத்திரிவாதம் என்பது இன்னது என்று இங்கே கூறப்பட்டுள்ள அளவிற்கு விளக்கமாக கூறப்படவில்லை. அத்தகைய தனிச்சிறப்புடையது நம்முடைய அம்பலவான தேசிகர் தசகாரியமாம். ஆக அந்த வகையிலே சத்திரிபாதமுற்ற ஆன்மாவை பற்றி விளக்கத்தை நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இனி இவ்வாறு சத்திரிபாதமுற்று உலகை கண்டு அஞ்சி, பிறவிக்கு அஞ்சி, வீடு வேறையே குறியாக கருதி நிற்கின்ற அந்த ஆன்மாவிற்கு சிவபெருமான் விரைந்து குருவாக எழுந்தருளி வந்து அதற்கு நல்லறிவை, அந்த நல்லறிவாகிய சிவஞானத்தை அருளி முப்பொருள் உண்மையினை, முப்பொருள்களின் சிறப்பியல்வையும் உணர்த்தி அந்த ஆன்மாவின் எஞ்சியுள்ள பாசசக்தியையும் முற்றிலுமாக கெடுத்து அதற்கு முடிவான சிவபோகமாகிய வீடு வேற்று வழங்குவான். இந்த கருத்து வருகின்ற பாடலிலே 13 பாடலிலே சொல்லப்படுகின்றது. 12 பாடல் தீவிரதர சத்தியவாதம் உற்ற ஆன்மாவினுடைய நிலையினை உணர்த்தியது. இந்த 13 பாடலிலே அந்த ஆன்மாவிற்கு சிவபெருமானே குருவாக வருவான் என்ற உண்மை உணர்த்தப்படுகின்றது. இந்த 13 பாடலை பார்க்க வேண்டும். புகுத்தி நன்கு அறிவு உளத்து பொய்மலம் புறம்பதாக அகற்றி பேரறிவே ஆக்கி ஆகும் முப்பொருள்கள் கண்டு பகுத்திட உளத்தில் நின்ற பரம்பொருள்தானே இந்நாள் சகத்து அவதரித்து உள்ள திகைப்பது தீர்க்கும் ஆசான் என்பது 13 பாடல். அதாவது ஆசானாக ஞானாசிரியனாக எழுந்தொழி வருபவன் யார் என்றால், இதுகாரும் உள்ளத்திலே நீங்காமல் இருந்து இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மணிவாசக பெருமான் குறிப்பிட்டது போல, அறிவுக்கறிவாய் விளங்கி ஆனால் தோன்றாத்துணையாக இருந்து கொண்டு வினைப்போகங்களை உணர்த்தி வந்த அந்த திருவருளே, அந்த சிவமே இப்பொழுது குருவருளை உடைய ஞானாசிரியனாக எழுந்தருளி வருகின்றான். எழுந்தருளி என்ன செய்வதற்காக எழுந்தருளி வருகின்றான் குருவாக என்றால், புகுத்தி நன்கு அறிவு உளத்து, நன்கு அறிவு உளத்து புகுத்தி என்று மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். நன்கு அறிவு, நன்கு அறிவு என்பது நல்ல அறிவாகிய சிவஞானம். அந்த நல்ல சிவஞானத்தை உளத்து புகுத்தி, உளம் என்பது இங்கு ஆகுபெயராக ஆன்மாவை குறித்தது. ஆகவே அறிவு உளத்து நன்கு புகுத்தி, நன்கு அறிவு, நன்கு அறிவு, நன்கு அறிவு என்பது சிவஞானம். அதை உளத்து புகுத்தி ஆன்மாவிடத்திலே அந்த சிவஞானத்தை விளையச் செய்து, நல்ல சிவஞானத்தை ஆன்மாவிடத்திலே விளையச் செய்து, பொய்மலம் புறம்பதாக, அதாவது பொய்மலம் என்பது பொய் உலகத்தையே நாடச் செய்கின்ற ஆணவ மலம். ஆணவ மல சார்பின் காரணமாகத்தான் உலகப்பற்று விளைகின்றது. ஆகவே அந்த பொய்ச்சார்பையே தருகின்ற ஆணவ மலத்தை புறம்பாக அகற்றி, ஆன்மாவுக்கு புறம்பாக அகற்றி பேரறிவை ஆக்கி, ஆணவ மலம் அகன்றமையினாலே உயிரினுடைய சிற்றறிவு சிவஞான சார்பின் காரணமாக பேரறிவாக விளங்குகின்றது. எனவே பேரறிவை ஆக்கி என்றார். அந்த பேரறிவின் துணை கொண்டுதான் உயிரானது முப்பொருள்களின் சிறப்பியல்பையும் அறிகின்றது. முப்பொருள்களையும் ஆன்மா பகுத்து உணர்ந்திட யார் உருவாக வருகின்றார்? இந்நாளில் உலகில் அவதரித்து உள்ள திகைப்பினை தீர்க்கும் ஞானாசிரியன் யாரோ எனில், அறிவுக்கு அறிவாக விளங்கும் இறைவனே ஆவன். உலகிலே அவதரித்து உள்ளத்து திகைப்பினை தீர்க்கும் ஞானாசிரியன் எவ்வாறு திகைப்பினை தீர்க்கின்றான்? சிவஞானத்தை ஆன்மாவிடத்திலே விளையச் செய்கின்றான். அதன் மூலம் ஆணவ மனத்தை புறம்பாக நீக்குகின்றான். ஏன்னா ஒளி வந்துவிட்டது என்றால் இருள் அகல்வதை தவிர அந்த இருளுக்கு வேறு வழி கிடையாது. இருள் அகன்றோட வேண்டியதுதான், ஒளி வந்துவிட்டான். அது மாதிரி குருவானவர் சிவஞானத்தை ஆன்மாவிடம் விளங்கச் செய்கின்றார். அப்ப ஆணவ மனம் புறம்பாக நீக்க வேண்டியதுதான். அது நீங்கியதனாலே, சிவஞானம் சேர்ந்ததனாலே என்ன பயன்? உயிருக்கு உயிரின் அறிவு, அந்த சிற்றறிவு என்ற நிலையில் நின்றும் உயர்ந்து பேரறிவாக விளங்கக்கூடிய நிலையை அடைகிறது. அந்த பேரறிவின் துணை கொண்டுதான் முப்பொருள்களையும் பகுத்து அவற்றின் சிறப்பியல்பினை ஆன்மா உணர்கின்றது. உணரும் பொழுது அது தன் திகைப்பு நீங்கி தெளிவு பெறுகின்றது. ஆக இவ்வாறு சிவஞானத்தை விளையச் செய்து ஆணவ மலத்தை நீக்கி உயிரின் அறிவை பேரறிவாக்கி முப்பொருள்களின் சிறப்பியல்பையும் அந்த உயிர் உணருமாறு செய்து, அந்த உயிரினுடைய திகைப்பை இவ்வாறு நீக்கி தெளிவு தந்த அந்த ஞானாசிரியன் யார் என்றால், அறிவுக்கு அறிவாய் விளங்கும் இறைவனே என்று இந்த பாடல் மிகச்சிறப்பாக உணர்த்துகின்றது. சிவஞான போதத்தை 8 பார்த்தால் மிகச் சுருக்கமாகத்தான் சொல்லியிருக்கின்றார். தம் முதல் குருவுமாய் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக இங்கு வந்து மிக விளக்கமாக இந்த பாடலிலே அருள் செய்திருக்கின்றார்கள் நம்முடைய குருமூர்த்திகளாகிய அருள் திரு அம்பலவானதே சிவமூர்த்திகள். சித்தியாரை பார்த்தாலும் மண்ணும் அருட்குருவாகி என்று அதிலும் சுருக்கமாகத்தான் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே முதல் நூல்களிலே சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ள அந்த செய்திகளை விளக்கமாக, விளக்கமான பாடல்களாக மிக தெளிவாக நாம் உணரும் வண்ணம் அருள் செய்துள்ளவை நம்முடைய பண்டார சாத்திரங்கள் தான். ஆகவே இந்த சாத்திரங்கள் நமக்கு இன்றியமையாதவை அல்ல. நிகண்ட சாத்திரங்கள் மட்டுமே போதுமானவை அல்ல. இந்த பாடல்களைத்தான், இந்த பாடல்களுடைய கருத்துக்களைத்தான் உரைநடை வடிவிலே உரையாக சிற்றுரை, மாபாடியம், பொலிப்புரை என்றெல்லாம் சிவஞான போதத்துக்கும் சித்தியாருக்கும் இந்த குரு பரம்பரையிலே வந்தவர்களாகிய திராவிட மாபாடிய கர்த்தர் மாதவ சிவஞானவர்கள் இந்த பண்டார சாஸ்திர பாடல்களின் பிடிவாகத்தான் நம்முடைய உரையினை வைத்துள்ளார்கள். அதனால் அந்த உரையை அப்படி சிறப்புற்று திகழ்கின்றது. அந்த உரை திறத்துக்கெல்லாம் மூலமாக இருப்பவை இந்த பண்டார சாஸ்திரங்கள் என்று நாம் கூறலாம். ஆக இவ்வாறு குருமானவர் உயிருக்கு சிவஞான சார்பை ஏற்படுத்திவிட்டார், உயிரின் அறிவை பேரறிவாக ஆக்கிவிட்டார். சிவஞானத்தை சார்ந்தால் மட்டும் உயிரின் அறிவு எப்படி பேரறிவாகின்றது என்றால், உயிரின் அறிவுக்கே முக்கியமான இயல்பு என்ன? உயிரின் அறிவு தானாக விளங்கும் இயல்பு ஒரு நாளும் இந்த உயிர் அறிவுக்கு கிடையாது. சார்ந்ததன் வண்ணமாய் விளங்குவதுதான் உயிர் அறிவு. சிவஞானம் பேரறிவு தானே? சிவஞானத்தை சிற்றறிவு சொல்லலாமா? கூடவே கூடாது. சிவஞானம் பேரறிவு. ஆகவே பேரறிவாகிய சிவஞானத்தை உயிரின் அறிவு சார்ந்ததனால் உயிரின் அறிவும் பேரறிவாக விளங்குகின்றது சார்ந்ததன் வண்ணமா. அதான் அதில் உள்ள கருத்து. ஆக உயிரின் அறிவு இவ்வாறு பேரறிவு ஆகியாச்சு. இன்னும் உயிருக்கு வந்து சிவபெருமான் தான் உணர்த்த வேண்டுமா என்று ஒரு கேள்வி. அதற்கு அருமையாக விடை கூறுவது அடுத்த பாடம். என்னவென்றால், உயிரின் அறிவு பேரறிவாக விளங்கலாம், ஆனால் அதனுடைய இயல்பு மாறாது. உயிருடைய இயல்பு என்ன? அறிவிக்க அறிவு தான் உயிர் இயல்பு. அது முத்தி நிலையிலும் மாறாது. அப்ப பெத்த நிலைக்கும் முத்தி நிலைக்கும் பெரிதாக என்ன வேறுபாடு அப்படின்னா, பெத்த நிலையிலே உயிர் சிவபெருமான் அறிவித்தால் தான் அறிகின்றது. முத்தி நிலையிலும் உயிர் சிவபெருமான் அறிவித்தால் தான் அறிகின்றது. அப்ப என்ன வேறுபாடு என்றால், பெத்த நிலையிலே உயிரானது சிவபெருமான் அறிவித்தால் அறிகின்றது என்றால், உலகத்தை அறிவித்தால் அந்த உயிரானது தான் செய்த வினைக்கீடாக சிவபெருமான் உலக விடயங்களை உணர்த்த உணர்ந்து வருகின்றது. சிவபெருமான் குருவாக இருந்தவர்கள் வந்து தன்னை உணர்த்தினால் பெத்த நிலையில இருக்கின்ற உயிர் உணர்மா? உணராது. நல்ல பக்குவப்பட்டு பெத்த நிலையை கடந்து முத்தி அடையக்கூடிய பக்குவத்திலே இருக்கின்ற உயிர் தான் அப்படி குருவாக இருந்தவர்கள் வந்து உணர்த்தினால் உணரும். அப்பதான் அல்லதுதான் எல்லாருக்குமே குருவாக இருந்தவர்கள் வந்து உணர்த்தலாமே. ஆகையினாலே பெத்த நிலையிலும் உயிர் அறிவித்தால் தான் அறியும் என்றால், சிவபெருமான் அறிவித்தால் வினைக்கீடான விடயங்களை அறியும். முத்தி நிலையில் சிவபெருமான் தன்னை அறிவிக்கின்றான். ஆகையினாலே முத்தி நிலைக்கு நிச்சயமாக சிறப்பு உண்டு. ஆகை அந்த முத்தி நிலையிலும் இறைவன் காட்டினால் அன்றி உயிர் காணாது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டு தந்து விளக்குவதுதான் 14 பாடம். அண்டிடம் படலம் கீன்று அங்கு அழித்திட ஒளியை கற்கு, கண்டிடும் பொருள்கள் ஒன்றும் கண்டிடாவாறு போல, விண்டிடும் மலம் உனக்கு விளங்கிடும் அறிவு மேலாய், கொண்டிடும் பொருள்கள் காட்டிக் கொடுத்தினி நன்றி காணாய். எடுத்துக்காட்டு மூலமாக விளக்குகின்ற பாசம் நீங்கினாலும் உயிர் அறிவானது சிவபெருமான் அறிவித்தால் தான் அறியும். பாசம் நீங்கிய பிறகும், ஆணவமலம் முற்றிலும் நீங்கிய பிறகும் கூட சிவபெருமான் அறிவித்தால் தான் உயிர் அறியும் என்பதற்கு உதாரணம், உயிரின் அறிவை விட்டு பாசம் நீங்குதல் எதை போன்றது என்றால், அந்த குருடனுடைய கண்ணை விட்டு அந்த கண் பார்வையை மறைத்திருந்த படலம் நீங்குதல். உயிரின் அறிவை மறைத்திருந்த ஆணவமலம் நீங்குதல் எதை போன்றது என்றால், கண் பார்வையை மறைத்திருந்த அந்த விழிப்படலம் நீங்குதல் போல. ஆகவே கண் படலத்தை கீறி கண்ணுக்கு ஒளியை கொடுத்தால் அந்த கண் தான் காணத்தகும் பொருள்களை காணும். வசவந்தான், படலம் நீங்கினால் கண் காணும். ஆனாலும் அப்பமும் அந்த கண்ணை உள்ளின்று உயிரானது செலுத்தி அந்த கண்ணுக்கு காட்ட வேண்டும். அதாவது நல்ல பார்வையுடையவர்களும் சில சமயம் பார்க்காமல் இருந்து விடுகின்றோம். நமக்கு முன்னாலேயே கூட நாம ஏற வேண்டிய பேருந்து செல்லலாம், நின்று செல்லலாம். ஆனாலும் சில சமயங்களிலே ஆழ்ந்த சிந்தனையிலே, வேறொரு தீவிரமான ஒரு சிந்தனையிலே ஈடுபட்டிருக்கும் பொழுது எதிரே நடப்பதை கூட கவனிக்காமல் போய்விடலாம். இதெல்லாம் ஏன் நிகழ்கின்றது? கண் விழித்திருந்தால் மட்டும் எல்லாவற்றையும் கண்டுவிடாது என்பதுதான் இதிலே விளங்கக்கூடிய உண்மை. கண் விழித்திருந்தாலும் உயிரின அறிவானது கண்ணை செலுத்தி அந்த கண் காணுமாறு செய்ய வேண்டும். அப்பந்தான் அந்த கண் வந்து காணுமே ஒழிய தானாக காணாது. அது போலத்தான் இங்க சொல்கின்றார். அந்த படலம் நீங்கிய பிறகும் கண்ணானது தான் காணத்தகும் உருவங்களை காண வேண்டும் என்றால் உயிரறிவு செலுத்த வேண்டுமே. அதுபோல விண்டிடும் மலம் உனக்கு, இந்த ஞான நிலையிலே மலம் உனக்கு விண்டிடும், மலமானது உன்னை விட்டு நீங்கும். நீங்கும் வாஸ்தவம் தான், மலம் நீங்கும். ஆனாலும் மலம் நீங்கும், உயிர் அறிவும் மேலாக விளங்கும். விளங்கிடும் அறிவு மேலாய், அறிவு மேலாய் விளங்கிடும். மேலாய் விளங்கிடும் என்றால் பேரறிவாக விளங்கிடும். அப்படி பேரறிவாக உயிரறிவு விளங்கினாலும் கொண்டிடும் பொருள்கள் அந்த உயிரானது அறியத்தக்க பொருள்களை காட்டிக் கொடுத்தேன் நன்றி அந்த உயிர் காணாது. சிவபெருமான் அந்த அறிய வேண்டிய பொருளை சிவபெருமான் காட்டினால் அன்றி அந்த மலம் நீங்கிய உயிரும் பேரறிவு பெற்ற உயிரும் சிவபெருமான் காட்டிக் கொடுத்தால் அன்றி காணாது. எதை போன்றதென்றால் படலம் நீங்கிய கண்ணும் உள் நின்று உயிர் செலுத்தினால் அன்றி காணாது. அதுபோல மலம் நீங்கிய உயிரும் பேரறிவு பெற்ற உயிரும் சிவபெருமான் அறிவித்தால் அன்றி அறியாது முத்தி நிலையிலும் என்ற உண்மையை உணர்த்தினார். ஆகவே ஞான குருவானவர் அந்த பாசத்தை நீக்கி சிவஞானத்தை வழங்கியவுடன் ஞான குருவின் வேலை முடிந்து விட்டது என்பதல்ல. ஞான குரு வேறு சிவ பேர் அல்ல. ஆகவே சிவத்தின் வேலை அதோடு முடிந்து விடவில்லை. பாசத்தை நீக்கியாச்சு, இன்னும் நீயே அறிஞ்சு போ அப்படின்னு உடனே இருந்து அந்த உயிருக்கு சிவமாகிய தன்னை உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். சிவனானது தன்னை தொடர்ந்து இந்த சிவம் உணர்த்தி கொண்டே இருக்கும். அந்த உயிரும் உணர்ந்து கொண்டே வரும். அதிலே அந்த நிலையான பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். ஆகவே எப்போதும் முத்தி அடைந்த பிறகும் சிவபெருமான் துணை உயிருக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சிவபெருமானின் துணையின்றி எந்த நிலையிலும் உயிரானது தனித்து எதையும் அறிய முடியாது, எதையும் செய்ய முடியாது என்ற ஒரு உண்மையும் இங்கு இயைப்பு பற்றி குருவின் பெருமையை உணர்த்தும் முகமாக சேர்த்து உணர்த்தப்பட்டது. இதே கருத்து அடுத்த படலிடம் வலியுறுத்தி கூறப்படுகிறது. கன்னிகள் படலத்தோர்க்கு காட்டிலும் காணான் ஒன்றும், கன்னிகள் படலம் அற்றால் காட்டிடக் காணுமாகோல், உன்னிகள் மறைப்பும் இன்னே ஒளிந்தது உடல் உனக்கு திண்ணிய மறைப்பும் என்று தெளிந்திடும் ஒளியும் என்றான். அதாவது ஆணவ மலத்திலே இருக்கின்ற உயிருக்கும் ஆணவம் நீங்கிய உயிருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றார். படலத்தினாலே மறைக்கப்பட்ட கண்ணுக்கும் படலம் நீங்கிய கண்ணுக்கும் உள்ள வேறுபாடுதான். படலத்தால் மறைக்கப்பட்ட கண் அது கதிரவன் ஒளி காட்டினாலும் அந்த கண் எதையும் காணாது. படலம் நீங்கினால் கதிரவன் ஒளி காட்டினால் காணும். அதுபோல உயிருக்கு இருந்த அகையிருளாகிய ஆணவமல மறைப்பும் உருவருளாலே விரைந்து ஒளிந்தது. அதன் பிறகு அந்த உயிர் திருவருள் காட்டவே காண்கின்றது. திருவருள் சிவத்தை காட்ட இந்த உயிர் சிவத்தை காண்கின்றது. மலம் நீங்கிய உயிர் வந்து உலகத்தை அறிந்து ஒன்னும் ஆக போறதில்லை. உலகத்தை அறிவது உலக அனுபவம்னா எதுக்கு? உலக அனுபவம்னா வந்து உயிரின் மலச்சக்தியை கெடுப்பதற்கு தான். உலகத்தில் அனுபவம் உள்ளவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும்னா அனுபவம் பக்குவப்படுத்துறது மாதிரி நூலறிவு கூட அனுபவம் மாதிரி பக்குவப்படுத்தாது. அப்ப நூலறிவு வேண்டாமா அப்படின்னா இரண்டும் இணைய வேண்டும். நூலறிவு இல்லாமல் அனுபவம் மட்டும் இருந்து அதனால் பெறுகின்ற அறிவும் முழு பயனை தராது. அனுபவம் இல்லாமல் நூலறிவு மட்டுமே உள்ள அந்த அறிவும் முழு பயனை தராது. நூலறிவோடு அனுபவமும் சேரும் பொழுதுதான் அது சிறப்பாக விடும். அதான் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு என்று திருவள்ளுவர் பெருமான் ரெண்டையும் சேர்த்து சொன்னார். நூலறிவை நூல் மூலமா படித்த கருத்தை எப்போ நல்லா உணர்ந்து பார்க்கான்னா அனுபவமும் சேரும் பொழுது, நூலறிவோடு அனுபவமும் சேரும் பொழுதுதான் அதனை நன்கு உணர்ந்து பார்க்கின்றான். ஆகவே இந்த உலக அனுபவம் இருக்கின்றதே அதுதான் ஒருவனை பண்படுத்தும். பண்படுத்தும் என்றால் அவனுடைய மலச்சக்தியை கெடுக்கும். சித்தாந்த பொருள் அதுதான். ஆகையினாலே மலச்சக்தி மலமே முற்றிலுமாக நீங்கி சிவஞானத்தை பெற்ற உயிர் ஏன் அதை உலகத்தை காணணும்? உலகத்தை எதற்காக இத்தனை பிறவிகளிலே கண்டு வந்ததோ அதன் பயனையே அடைந்து விட்டது. பரிசெல்லாம் எழுதி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து சான்றிதழ் வாங்கி அந்த பள்ளி படிப்பையே முடித்தவன் வந்து மறுபடியும் படிக்கணும். அது மாதிரி இந்த பல பிறவிகளிலே இருந்து நெறிப்படி ஒழுகி இந்த பிறவியை கடந்து முத்தி அடைந்தவன் அவன் மறுபடியும் உலகத்தை அறிய வேண்டும், உலகத்தில் ஈடுபட வேண்டும் அவசியம் இல்லை. ஆகவே ஆனால் உடலானது இன்னும் நீங்காமல் இருக்கின்றது. அது நீங்குவதற்குரிய காலம் வரும்போதுதான் நீங்கும். உயிரானது உடல் சார்பை எல்லாம் விட்டு இந்த பாசஞானத்தை கடந்து பசஞானத்தையும் கடந்து சிவஞானம் கைகூடி விட்டது உயிருக்கு. ஆகவே உயிர் சிவச்சார்போடு நிலைத்து நிற்கின்றது. ஆனால் உடல் வந்து நீங்கும் காலம்தான் நீங்கும். அப்ப இந்த உடல் இந்த உயிருக்கு எப்படி இருக்கின்றது என்றால் இந்த உடலானது உயிருக்கு மறைப்பையும் செய்யவில்லை, இந்த உயிருக்கு தெளிவான ஒளியாகவும் விளங்கவில்லை. அதாவது உயிர் சிவத்தை அறிவதற்கு இந்த உடல் ஒரு தடையாக இருந்து மறைத்துக் கொண்டிருக்கவில்லை. அதே சமயத்தில் இந்த உயிரானது உடலை கொண்டுதான் அறிய வேண்டும் என்பது மாதிரி உண்ட உடல் தெளிவை தந்து கொண்டும் இருக்கவில்லை. நமக்கெல்லாம் உடல் எப்படி இருக்கின்றது? எதையும் இந்த உடலின் துணை கொண்டு அறிந்தால்தான் அறிந்தபடி, இல்லது ஓரறிவும் நமக்கு நடக்காது. இது நம்மகிட்ட உடல் இருக்கின்ற விதம். சீவன் முத்தி அடைந்தவர்களிடம் உடல் இது போல, அவர்களுக்கு உடல் காட்டினால்தான் எதையும் காண முடியும் இல்லை. அவர்கள் உடலுக்கெல்லாம் மேலான ஒரு துணை கிடைத்து விட்டது, அவர்களுக்கு திருவருள் துணை கிடைத்து விட்டது. ஆகவே உடலை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயமே அவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. உடல் சார்பே தேவை. அவர்கள் உடலை கொண்டு அறியவில்லை, அருளால் தான் அறிகின்றார். வெளியில பார்ப்பவர்களுக்கும் அவர்களும் நம்மளை மாதிரி கண்ணின் துணை கொண்டுதான் காண்கின்றார்கள், செவியின் துணை கொண்டுதான் கேட்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம். ஆனா அவர்கள் கண்டாலும் சரி, கேட்டாலும் சரி, சுவைத்தாலும் சரி, எல்லாம் அருளின் துணை கொண்டுதான். அதான் பூம்பாவை கண்டு ஞானசம்பர பெருமான் எப்படி கண்டார், அதான் அந்த வேற்றுமை சொன்னார், நான்முகன் திரோத்தமை எப்படி கண்டார். ஏன்னா அவன் வந்து இந்த ஊனம் கொண்ட உடம்பினாலே, மாயாகாரிய உடம்பினாலே, அந்த ஐம்புரிகளாலே அறிகின்றான். அதனால மயக்கம் கொண்டு அழைகின்றான் திரோத்தமை மேல. ஆனா ஞானசம்பந்த பெருமான் எதனால் கண்டார்? கண்ணுதல் கருணை வெள்ளம் ஆயிரம் முகத்தார் கண்டார். ஆயிரம் முகம்னா எங்கும் பறந்திருக்கின்ற திருவுருளைத்தான் அவ்வாறு ஆயிரம் முகம் என்று குறிப்பிட்டார். ஆகவே அவர்கள் எல்லாம் திருவருளால் தான் உணர்வார்கள். அவர்களுக்கு உடல் வந்து ஒரு தடையாகவும் இருக்காது. அந்த திருவருளால் உணர்வதற்கு இந்த உடல் வந்து இடையூறு பண்ணிட்டு இருக்காது. அதே சமயத்தில் நமக்கு இந்த உடல் விளக்கு மாதிரி இருந்து காட்டுற மாதிரி அவங்களுக்கும் விளக்கு மாதிரி இருக்காது. ஏன்னா அவர்களுக்கு திருவருளாகிய கதிரவனுடைய கிடைத்து விட்டது. அதனால உடலாகிய விளக்குடையவர்களுக்கு வேண்டாம். ஆனால் அவர்களுக்கு அந்த உடலானது சின்னிய மறைப்பும் என்று தெளிஞ்சிடும் ஒளியும் என்றான் என்று சொன்னார். ஆகவே படலமுற்றவன் காட்டினாலும் காணமாட்டான். அது மாதிரி மலச்சார்புடைய உயிர் சிவத் தன்னை காட்டினாலும் அந்த சிவத்தை காணாது. மலம் நீங்கிய உயிர் சிவத் தன்னை காட்டினால் அந்த சிவத்தை காணும். ஆகவே மலம் நீங்கிய உயிரும் காட்டினால்தான் காணும். எந்த வகையில் சிறப்பு என்றால், சிவத்தை காட்டினால் சிவத்தை காண்கின்றது, அந்த வகையிலே அது சிறப்பு. அப்போ ஒரு ஐயப்பாடு வருகின்றது. எந்த உயிருமே காட்டினால் அன்றி காணாதுன்னு முன்னோர்கள் செய்யுள்ள சொல்லியிருக்காங்களே, நீங்க வந்து இப்படி சொல்றீங்களே அப்படின்னா, அந்த ஐயத்தை நீக்கத்தான் பதினாறாம் பாடல சொன்னார். என்னன்னா பதினைந்தாம் பாடல என்ன சொன்னார்கள், படலமுற்றவன் காட்டினாலும் காணமாட்டான், அது மாதிரி பெத்தான்மாக்கள் உணர்த்தினாலும் உணரமாட்டான். ஆனா நூல்கள் என்ன சொல்லிட்டு, எல்லா ஆன்மாக்களும் சிவபெருமான உணர்த்தினால்தான் உணரும் என்று சொல்லிக்கிட்டேன். இப்ப பெத்தான்மாக்கள் உணர்த்தினாலும் உணரமாட்டான்னு சொன்னா எப்படி அப்படின்னா, சிவம் தன்னை உணர்த்தினால், சிவபெருமான் தன்னை உணர்த்தினால், பெத்தான்மாக்களாகிய நம்மிடம் சிவபெருமான் குருவாக வந்து தன்னை உணர்த்தினால் அந்த சிவத்தை நான் உணரமாட்டோம். அதைத்தான் அங்க உணர்த்தினாலும் உணரமாட்டான்னு சொன்னது. அதான் அதனுடைய பொருள் என்று சொன்னார்கள். காட்டினால் என்று காணாது என்று முன்னோர்கள் செய்யுள் நாட்டியது என்னை எண்ணின், நாட்டமற்றவர்க்கு கோலை கூட்டிய வழியும் காட்டி கொடுப்பவர் போல மாசு வீட்டிடாதவர்க்கு காட்டல் விதி வழி பதியதன்றான் என்று கூறினார். அதாவது எந்த ஆன்மாவும் காட்டினாலன்றி காணாது, உணர்த்தினாலன்றி உணராது என்று முன்னோர்கள் செய்யுளை நாட்டி இருக்கின்றார்களே ஒரு கருத்தினை, அது எதன் எது பற்றி அவ்வாறு சொல்லியுள்ளார்கள் என்று கேட்டால், நாட்டம் அற்றவர்க்கு, நாட்டம் என்பது இந்த கண்ணை குறிக்கும். கண்ணுக்கு நாட்டம்னு ஒரு பெயர் இருக்கின்றது. நாட்டம் அற்றவர்க்கு, கண் பார்வையற்றவர்க்கு, குருடர்களுக்கு கோலை கூட்டிய வழியும், குருடர்களுக்கு கோலை கொடுத்த பிறகும் காட்டி கொடுப்பவர் போல, கோலை கொடுத்த பிறகும் அவர்களுக்கு ஒருவர் வந்து வழி காட்ட வேண்டியது இன்றியமையாது வேண்டப்படும் அல்லவா. அது மாதிரி இந்த உயிர்களுக்கு, ஆணவ மல மறைப்புடைய உயிர்களுக்கு கோல் கொடுப்பது போல, குருடருக்கு கோல் கொடுப்பது போல, மலமறைப்புடைய உயிர்களுக்கு இந்த உடல் கருவிகள் தத்துவங்கள் எல்லாம் கொடுத்தாலும், அவனுக்கு கோலை கொடுத்த பிறகும் அந்த குருடனுக்கு ஒருவர் காட்டி கொடுக்கிற வழிகாட்டுவதற்கு ஒருவர் வேண்டுவது போல, இந்த உயிருக்கும் தத்துவ கருவிகள்லாம் கொடுத்த பிறகும் திருவருளானது உணர்த்துவதற்கு வேண்டும். அது பற்றியே உணர்த்தினால் என்று உணராதுன்னு சொன்னார்கள். இந்த மலமறைப்புடைய உயிர்களுக்கு காட்டுதல் விதி வழி, அதாவது அந்த உயிர்கள் செய்த வினைக்கு ஈடாக சிவபெருமான் காட்டும். எல்லா உயிர்களுக்கும் எல்லாத்தையும் காட்டுகின்றதா திருவருள்? இல்லை. சில போகங்களை சில உயிர்களுக்கு தான் ஊட்டுகின்றது, சில போகங்களை சில உயிர்களுக்கு ஊட்டுவதில்லை. ஒவ்வொரு உயிரும், எல்லா எத்தனையோ உயிர்கள் உலக போகங்களை அனுபவித்தாலும் எல்லா போகங்களும் எல்லாருக்கும் கிடைப்பதில்லையே. ஏன்னா அந்தந்த உயிர் செய்த வினைக்கீடாகத்தான் உலக போகத்தை ஊட்டுகின்றது. எனவே இது விதி வழி, விதி வழியாகத்தான் திருவருளானது உயிர்களுக்கு காட்டுகிறது. பெத்த உயிர்களுக்கு, மலச்சாருடைய உயிர்களுக்கு அவர்கள் செய்த வினைவெளியை தான் காட்டும். பதியதன்றாம் பதிநெறிப்படி பதிஞானத்தின் வாயிலாக காட்டுவதில்லை. பதிஞானத்தின் வாயிலாக காட்டினால் பதியாகிய தன்னையே காட்டும். பதியாகிய தன்னை போய் பெத்தான்மாக்களிடம் காட்டுவது அது பொருந்தாது, பலன் அளிக்காது. அதான் ஒரு ஆரம்ப பள்ளி நிலையில இருக்கவன் போய் வந்து மேலான கருத்துக்களை எல்லாம், மிக உயர்ந்த கருத்துக்கள், கல்லூரி நிலையிலே ஆய்வு நிலையிலே உள்ள கருத்துக்களை எல்லாம் போய் ஆரம்ப பள்ளியில் இருக்கிற மாணவன்ட்ட போய் சொல்லி இதனை உணர்ந்தே ஆகணும்னு சொன்னா அது எப்படி பொருந்தும்? அது மாதிரிதான் தீக்கை பெறணும்னாலே சமய தீக்கை, விசேட தீக்கைன்னு ஒவ்வொரு தீக்கை பெறணும்னா அந்தந்த தீக்கையை பெறக்கூடிய நிலையிலே அதை பெற்று அந்த அனுஷ்டானங்களை செய்து திருமுறைகள் சாத்திரங்கள் இவற்றில் கொஞ்சம் நாட்டம் வைக்கிற மாதிரி நிலையில இருப்பவர்களுக்கு தான் அந்த தீக்கையை குருமூர்த்திகள் வழங்குவார்கள். ஆகவே அது அந்த நிலையிலே இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வழங்குவார்கள், இல்லாதவர்களுக்கு வழங்க மாட்டார்கள். ஏன் இப்படி இருக்கின்றார்கள் குருமூர்த்திகள் அல்ல எல்லாரும் அப்படின்னு கேட்டா, அது நம்முடைய சித்தியார் பொழிப்புரையிலே சிவஞான சுவாமிகள் சொல்கின்றார், பக்குவம் வந்தவர்களுக்கு தீக்கை அருளாமல் இருப்பதும் தவறு, பக்குவம் வராதவர்களுக்கு தீக்கை வழங்குவதும் தவறு என்று எட்டாஞ்சூத்திரத்திலே ஒரு பாடலுக்கு உரை சொல்லும் பொழுது மாதவ சிவஞான சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார். ஆகவே எதுவும் அந்தந்த பக்குவத்தில் உள்ள உயிர்களுக்கு உயிருக்குத்தான் சிவபெருமான் அருள்வார். ஆகவே நம்முடைய பக்குவம் என்னவென்றால் நமக்கு இன்னும் மலமறைப்பு நீங்காமல் இந்த மலமறைப்பு இன்னும் இருக்கின்றது. ஆகவே நமக்கும் சாமி உணர்த்துகின்றார், நாமளும் உணர்த்தினாதான் உணர்றோம். ஆனா எதை உணர்த்துவார்? உலக பொருள்களை உணர்த்துவார். எப்படி உணர்த்துவார்? வினைக்கீடாக உணர்த்துவார். ஆகவே பதிநெறிப்படி உணர்த்துவதில்லை. அடுத்த பாடல் அந்த எடுத்துக்காட்டை வச்சு நன்றாக சொல்கின்றது. எப்படின்னா குருடனுக்கு வந்து வழி காட்டி கொடுப்பவர் எப்படி காட்டி கொடுப்பார்? நீ நான் உன்னுடைய ஊன்றுகோலை நல்லா பிடிச்சிக்கோ, உன் ஊன்றுகோலை இப்படி இப்படி வச்சு நட அப்படின்னு அந்த ஊன்றுகோலின் வழியாகத்தான் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமே ஒழிய கதிரவன் ஒளியின் வாயிலாக குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஏன்னா கதிரவன் ஒளியினுடைய பயனை குருடன் அனுபவிக்க முடியாது. ஆகவே கண்பார்வை அற்றவனுக்கு வழிகாட்டுபவர்கள் அந்த கண்பார்வை அற்றவன் கையிலே ஒரு ஊன்றுகோலை வைத்திருக்கின்றான், அது கொண்டு அவன் தடுமாறி நடக்கின்றான். அவனுடைய ஊன்றுகோலின் வழியாகத்தான் அந்த கண்பார்வை அற்றவனுக்கு வழிகாட்டுவார்கள். கதிரவன் ஒளியின் வாயிலாக அவனுக்கு வழிகாட்ட முடியாது. அது மாதிரி மலச்சார்புடைய உயிர்களுக்கு வினைக்கீடாகத்தான் நெறி காட்ட முடியுமே ஒழிய அவர்களுக்கு திருவருளின் வாயிலாக, இந்த சிவஞானத்தின் வாயிலாக சிவத்தை காட்ட முடியாது என்று சொல்லி அருமையாக அடுத்த பாடலை உணர்த்தினார்.